This has been a marvelous session.
இது ஒரு மகத்துவமான காரியம் நடந்தது காரியமா இருக்கிறது. நான் இந்த சபைக்கு தலைவனாக இருந்தபோது நான் கூறினேன், நான் ஒரு பதவியை எடுத்துக்கொள்கிறேன் என்றேன்.
I'm very proud of my choir.
இந்த பாடல் குழுவுக்கு நான் மிக பெருமையாக இருக்கிறேன்.
My mother once said of me.
என்னுடைய தாயார் ஒரு தடவை கூறினால், நான் உனக்கு ஒரு வார்த்தையை கூற விரும்புகிறேன், நீ பியானோ கற்றுக்கொள் என்று. அதுக்காகத்தான் நான் பியானோ கற்றுக்கொ
வச்சென்றேன்.
பர்த்டே பான் என்ற பாடலை அவள் பாராட்டினாள். அவரை நான் அவளை நினைவு கூறுகிறேன். என்னுடைய தந்தையும் நான் நினைவு கூறுகிறேன். எல்லா அதிகாரிகளும் என்னை உற்சாகப்படுத்தியவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக
இருக்கின்றேன். நான்
ஒரு இரவு நேரத்தில் ஒரு சந்தித்தேன். அவர் ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்த பொழுது அவள் சொல்கிறாள், நீ வருவே என்று நான் நம்பியிருந்தேன்
என்று. She took my hand, pressed it to her lips and said, I knew you'd come.
அவர் கை கரங்களை வாயினிடம் வைத்து, நீ வருவேன் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது என்றார். அதே போல் இந்த அழகான பாடல்கள் நம்மை தொடர்கிறது. எனது அன்பான சகோதர சகோதரிகளே, சத்தியத்தின் நம்பிக்கையின் அன்பின் உணர்த்தலான செய்திகளை நாம் கேட்டோம். நமது பாவங்களுக்காக நிவிர்த்தி செய்த வாழ நமக்கு வழியும் எப்படி ஜெபிப்பும் என்பது காட்டிய சேவையின் ஆசீர்வாதங்களையும் அவரது செயல்கள் மூலமாய் செய்து காட்டிய நமது கர்த்தர் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் பக்கம் நமது சிந்தனை திருப்போம். லூக்கா புத்தகத்தின் 17வது அதிகாரத்தில் அவரை பற்றி நாம் படிக்கிறோம். பின்பு அவர் எருசலோமுக்கு பிரயாணம் பண்ண வகையில் அவர் சுமாரியா கலிலேயா என்னும் நாடுகளில் வாலியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகங்கள் மேல் மனுஷர் 10 பேர் அவர்கள் எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசுவே ஐயரே, எங்கள் இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவைகளை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசிரியர்களும் உங்களை காண்பியுங்கள் என்றார். அதேபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாத்திரக்கு முழங்கால் புறம் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தான். அவன் சமரியானவன். அப்பொழுது இயேசு சுத்தமானவனை பார்த்த போர், 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் ஒளியே மற்றொருவன் திரும்பி வர காணோம் என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தெய்வீக குறுக்கிட்டால் குஷ்டரோகங்களாய் இருந்தவர்களும் ஒரு கொடிய மெதுவாக மரணத்தை கொண்டு வருகிற நோயால் இருந்தாலும் தப்பிக்கப்படும் ஒரு புதிய வாழ்வு கொடுக்கப்பட்டார்கள். குஷ்டரோகங்களில் ஒருவனால் வெளிப்படுத்தப்பட்ட நன்றியுணர்வு போதகரின் ஒரு ஆசீர்வாதத்திற்கு தகுதியாயிருந்து 9 குஷ்டரோகங்களால் கட்டப்பட்ட நன்றி மரத்தில் வறுக்கும் ஏமாற்றத்தை கொண்டு வந்தது. எனது சகோதர சகோதரிகளே, நாம் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்ல நாம் நினைக்கிறோமா? சிரித்தவுடன் நன்றி சொல்வது நமது ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்க மட்டும் நமக்கு உதவுவதில்லை, ஆனால் அது பரலோகத்தின் கதவுகளை திறந்து தேவனின் அன்பை உணர நமக்கு வருகிறது. நன்றி உணர்வோடு நீங்கள் வாழும்போது நீங்கள் திமிரோடும் அக்கறையோடும் தற்பெருமையோடும் நீங்கள் நடக்க மாட்டீர்கள். உங்களுக்கு பொருத்தமாயும் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறமான நற்செயல்கள் செல்வதின் ஒரு ஆவியோடு நீங்கள் நடிப்பீர்கள் என தலைவர் கார்டன் பி இங்க்லி சொன்னார். வேத புத்தகத்தின் மத்தேயு புத்தகத்தில் நன்றியுணர்வு மற்றொரு விவரம் நமக்கு இருக்கிறது. இம்முறை இரட்சகரிடமிருந்து வந்த ஒரு வெளிப்பாடு. 3 நாட்கள் வானத்தில் அவர் பிரயாணம் செய்த போது 400க்கு அதிகமான மக்கள் அவரை பின்தொடர்ந்து அவரோடு பயணம் செய்தார்கள். அந்த 3 நாட்கள் முழுவதும் அவர்கள் சாப்பிடாமல் இருந்ததால் அவர்கள் மேல் அவர் இறக்கப்பட்டார். ஆன போதிலும் அவரது சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தியுடன் படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்று கேள்வி எழுப்பினார்கள். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் சில சிறு மீன்கள் உண்டு என்றார்கள். அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை அதன் மீன்களும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்மிடம் சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அவரிடம் இருந்து வற்றியாக இரட்சகர் நன்றி செல்வதை கவனிக்கவும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். நமது ஆசீர்வாதங்களை விட நம்மிடம் உள்ள குறைபாடுகளை கவனம் செலுத்துவது நமக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கின்றன. அவனிடம் இல்லாத காரியங்களுக்காக துக்கப்படாமல் அவனிடம் உள்ள காரியங்களுக்காக மனமகிழ்ச்சி அடைபவன் ஒரு புத்திசாலி என கிரீக் தத்துவத்தை எபிடேஸ் சொன்னான். நன்றி உணர்வு ஒரு தெய்வீக கொள்கை. சகல காரியங்களுக்காகவும் கர்த்தராக தேவனும் நாமும் நன்றி செலுத்த வேண்டும் என தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்படுதலின் மூலமாக கர்த்தர் அறிக்கையிட்டார். சகல காரியங்களும் தேவனின் காரணமாக இருக்கிறது என்று மனஸ்தாபப்படாததை தவிர எதிலும் தேவனின் மனதினை வேதனைப்படுத்த முடியாது அல்லது எதிர்க்கும் எதிராக அவரது கோபத்தை கிளற முடியாது. உங்கள் மீது அவர் பொழிகிற அநேக இரக்கங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் தினமும் நன்றிகளை ஏறெடுப்பவர்களை ஜீவிக்க வேண்டும் என்று மர்மன் புத்தகத்தில் நமக்கு கூறப்படுகிறது. நமது சூழ்நிலைகளுக்கு அப்பால் நமது ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமே நின்று ஆழ்ந்த சிந்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் மிக நன்றியாக இருக்க வேண்டும். பூமியில் இது ஒரு அற்புதமான நேரமாயிருக்கிறது. இன்றைய உலகத்தில் மிக அதிகமான தவறுகளும் இருக்கும் போது அநேக காரியங்கள் சரியானது நல்லதுமாயிருக்கின்றன. திருமணங்கள் வெற்றிகரமாயிருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்கு தியாகம் செய்கிறார்கள். நம்மை பற்றி அக்கறை எடுக்கிற உதவி நண்பர்களாயிருக்கிறார். நமக்கு போதிக்கிற ஆசிரியர்களும் என்னால் அடங்காத வழிகளில் நமது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து எதிர்மறையான சிந்தனை யோடு இருக்க நாம் மறக்கும் போது நம்மை நாம் உயர்த்தி மற்றவர்களை உயர்த்த முடிந்த நன்றியுள்ள ஒரு தன்மையை நமது இருதயங்களில் வளர்க்க முடியும். மோசமான பாவங்களில் இடையில் நன்றியில்லாமல் எண்ணப்பட்டால் மிக மேன்மையான குணங்களின் நன்றி உணர்வு ஒன்றாகும். நன்றி உணர்வு மகத்தான குணங்களால் ஒன்றாக மட்டுமல்லாமல் மற்றவர்களை பெற்றதாக இருக்கும் என்று யாரோ ஒருவர் சொன்னார்.
How can we cultivate within our hearts?
நன்றி உணர்வு ஒரு தன்மை நமது இதயங்களுக்கு நாம் எவ்வாறு வளர்க்க முடியுமா? சபையின் 6வது தலைவர் ஜோசப் எஃப் ஸ்மித் அதற்கான ஒரு பதிலை கொடுக்கிறார். நன்றி உணர்வோடு இருக்கும் மனிதன் உலகத்தின் நன்றியோடு இருக்க அதிகமற்றவை காண்கிறான். அவனுக்கு நன்மையானவைகளை தீமையானவற்றை விட மிகுந்த சக்தி உள்ளவனாயிருக்கின்றான். அன்பு பொறுமையும் மேற்கொண்டு அவனது வாழ்வில் இருந்து ஒளி இருளை விரட்டுகிறது. பெருமை நமது நன்றி உணர்வை அழித்து அதன் இடத்தில் சுயநலத்தை கொண்டு வருகிறது. ஒரு மகத்தான அன்பான ஆத்மாவின் பிரச்சனத்தில் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம். ஒரு ஜெபத்தின் வாழ்வின் மூலமாக அதை வளர்க்கவும். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நன்றி உணர்வின் தன்மையை வளர்க்கவும் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என அவர் சொன்னார். ஒரு ஜெபத்துடன் வாழ்க்கை நன்றி உணர்வை கொண்டிருக்க திருக்கோளாக இருக்குது என்று தலைவர் ஸ்மித் நமக்கு கூறினார். உலகத்தில் காரியங்கள் நம்மை சந்தோஷமாகவும் நன்றி உணர்வுடன் வைத்திருக்கிறதா? ஒருவேளை அந்த நேரத்தில் வைத்திருக்கலாம். ஆயினும் ஆழமான நிலையான சந்தோஷத்தை நன்றி உணர்வையும் கொடுக்கிற அந்த காரியங்களை பணத்தால் வாங்க முடியாது. அவைகளை நமது குடும்பங்கள், சுவிசேஷம், நல்ல நண்பர்கள், நமது ஆரோக்கியம், நமது திறமைகள், நம்மை சுற்றியிருப்பவர்களிடமிருந்து நமது பெறுகிற அன்பு, துரதிருஷ்டி வாசமாக எந்தவித சிந்தனை இல்லாமல் காரியங்களை எடுத்துக்கொள்கிற சில காரியங்கள் இவைகள். எந்தவித சிந்தனை இல்லாமல் காரியங்களை எடுத்துக்கொள்கிற ஏறக்குறை அளவில்லாத திறமை அநேக மக்களிடம் இருக்கிறது என ஆங்கில ஆசிரியர் ஆட்டோஸ் இக்லிஸ் எழுதினார். நமது நன்றி உணர்வுக்கு மிகவும் தகுதியான மக்களிடம் நாம் எந்தவித சிந்தனை இல்லாமல் காரியங்களை எடுத்துக்கொள்கிறோம். அந்த நன்றி உணர்வு வெளிக்காட்ட நமக்கு மிக தாமதமானவை நாம் கர்த்தரிக்க வேண்டும். தனக்கு அன்பானவர்கள் இழந்து போன ஒரு பெண்ணிடம் பேசிய போது தனது வருத்தத்தை இந்த வழியில் வெளிப்படுத்தினாள். அந்த சந்தோஷமான நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். அவர்கள் எப்பொழுதும் பெற்ற நன்றி உணர்வை அவர்கள் உயிரோடு இருக்கும் போது பெறத்தக்கவற்றை மறித்தவர்களான அவர்கள் காதுகளில் நான் சொல்ல முடியாது என எப்பொழுதும் நினைத்திருக்கின்றேன். அன்பானுகளை இழப்பு ஏறக்குரிய தவிர்க்க முடியாத சில வருத்தங்களாய் நமக்கு இருதயங்கள் கொண்டு வருகிறது. நமது அன்பையும் நன்றி உணர்வையும் அவர்களுக்கு அடிக்கடி அது எப்பொழுது மிக தாமதமாக போகிறது என்பதை ஒருபோது நாம் அறியோம். பின்னர் பரலோக பிதாவின் ஆசீர்வாதங்களுக்காகவும் நமது வாழ்வில் நம்மை சுற்றியிருப்பவர்கள் கொண்டு வந்த அனைத்திற்காகவும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவான மூலமாக ஒரு நன்றி உணர்வின் இறுதியும் வருகிறது. குறைந்த நன்றி உணர்வை நாம் உண்மையிலே கண்டு கொண்ட அதன் ஒரு தன்மையை நாம் வளர்க்கும் வரை இதற்கு உள்ளுணர்வின் முயற்சி தேவையாயிருக்கிறது. நாம் எப்பொழுதும் நன்றி உணர்வை உணர்ந்து நமது நன்றிகளை தெரிவிக்க விரும்புகிறோம், ஆனால் அதை செய்ய மறுக்கிறோம் அல்லது அது செய்ய நேரம் எடுத்துக்கொள்கிறோம். நன்றி உணர்வை உணர்ந்து அதை வெளிப்படுத்தியிருப்பதை போது ஒரு வெகுதியை வாங்கி அதை கொண்டிருப்பதை போன்ற என யாரோ ஒருவர் சொன்னார். எதிர்கொள்ளும் போது நமது ஆசீர்வாதங்களை எண்ணிக்கொண்டிருப்பது எப்பொழுதும் நமக்கு கடினமாயிருக்கிறது. ஆயினும் போதுமான சிரத்துடன் நாடினால், அதிக கடினமாக தேடினால் நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிந்து அடையாளம் காண முடியும். மிக மோசமான சவால்களின் மத்தியில் ஆசீர்வாதங்களை காண முடிந்த ஒரு குடும்பத்தின் ஒரு விவரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன் நான் படித்த இந்த விவரத்தின் செய்தி கொடுக்க விளக்கத்தில் இதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். மற்ற பிள்ளைகளை பந்தாடி நீச்சல் அடித்து கொண்டிருந்த போது கார்டன் அவர் கூட பிறந்தவர்களும் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கு விரைந்து வந்து கார்டன் உள்ள ஒரு பணியில் அவர் எப்படி வளர்ந்தார் என்று கார்டன் கூறுகிறார். ஆயினும் அவர்கள் செய்து வந்த எந்த ஒன்றுக்கும் தகுதியான என்பதை அவர் புரிந்து கொள்ள அவர்களுக்கு அவர்கள் தகப்பினால் முடிந்தது. இது குறிப்பு உண்மையானது ஏனெனில் அந்த நாளில் அவர்கள் தேவையான அவர்களுக்கு தகப்பன் கணக்கெடுத்து கழித்தார். நன்றி செலுத்தும் காலில் ஆப்பிள்கள் நிறைந்திருந்த பெட்டிகள், பீன்ஸ் பெட்டிகள், மண்ணில் வைக்கப்பட்டிருந்த கேரட்டுகள், குவிந்திருந்த உருளைக்கிழங்குகள், சாக்கு மூட்டைகள், பட்டாணிகள், ஒரு வகையான பீன்ஸுகளும் ஜெல்லிகளும், ஸ்டாஃபின்ஸ் மற்றும் அவர்களின் அலமாரிகள் நிறைந்து பதின் பட்டைகள் இருந்த கீழறைக்கு அவர்கள் அழைத்து சென்றார். கவனமாக எல்லாவற்றையும் எண்ணிக்கையிட பிள்ளைகள் அவர் அனுமதித்தார். பின்னர் அவர்கள் செல்வதற்கு சென்று எத்தனை டன்ஸ் வைக்கோல் இருக்கிறது என்று கணக்கிட்டு தானியல்
and has smiled upon all their hours
unmi evlu selippudan devan avargalai aashirvadithirikkar endrom avargal seidha velayinal evlu balan adaindirikkar endru avargal unar vendum endru avar virumbigirar ena avargalukku theriyum aayinum migavum nandriyodu avar nenivil vaithirikkirathu andha aanda irundha andha nandriya irukka eduvum thevayilla ena thondirikkaga garden kurippittar அந்த ஆண்டு நன்றாக ஆரம்பமானது. அவரிடம் மீதியான வைக்கோல் இருந்தது, பன்றி குட்டிகள் இருந்தன. அநேக விசுவாசிகள் வாங்க வேண்டும் என்று கவனம் கண்டு கொண்டிருக்கும் வைக்கோல் இந்த ஒன்றே நாள் வாங்க முடியாது என்று நம்பிக்கையில் அவர்கள் தகவல் சிறிது பணத்தை ஒதுக்கி வைத்தார். அந்த ஆண்டில் அவர்கள் நகரத்தில் மின்சாரம் வந்தது. அவர்களால் முடியாததால் அவர்களுக்கு மின்சாரம் வரவில்லை. ஒரு இரவில் கார்டன் தாயார் ஒரு பெரிய துணி மூட்டையை துவைத்து கொண்டிருந்த போது அவரது தகப்பன் அங்கு வந்து துணிகளை துவைக்க ஆரம்பித்து அவரது மனைவியை இளம் பரவும் அவளது தாயில் வேலையை செய்யும் கேட்டுக்கொண்டார். தூங்கும் நேரத்தை விட அதிக நேரத்தை துணி துவைப்பது நீ செலவி செல் இடைவிடாமல் வேலை செய்வது மின்சாரத்தை பெற வேண்டும் என நீ செய்க நினைக்கிறாயா என அவர் கேட்டார். அந்த எதிர்ப்பில் அவள் உயர்த்தப்படாமல் கூட வாங்க முடியாது வைக்கோல் இயந்திரத்தை பற்றி அவர் நினைக்கும் போது ஒன்றிரண்டு கண்ணீர் துளிகள் அவர் கண்களில் விழுந்தன. அந்த ஆண்டில் அவர் வீட்டில் மின்சாரம் வந்தது. அது மிகப்பெரிய காரியமாக இல்லாவிட்டாலும் துணி துவைக்கும் இயந்திரம் ஒன்றை அவர்கள் வாங்கி நாள் முழுவதும் அது வேலை செய்தது. அவர் வீட்டில் பிரகாசம் மின்சாரம் விளக்குகள் தொங்கின. கடந்த ஆண்டில் அநேகம் நடந்த நாள் காரியங்களில் அவர்களில் பன்னிக்கு மின்சாரம் வந்த ஒன்றாயிருந்தது. அவர்கள் பயிர்கள் தரைக்கு மேல் முளைக்க ஆரம்பித்த அதே நேரத்தில் மழை ஆரம்பமானது. இறுதியாக தண்ணீர் உடைந்த போது அங்கு ஒரு செடி கொடி இல்லை. அவர்கள் மீண்டும் வைத்தார்கள். ஆனால் அதிகமான மழை பயிர்களில் பூமிக்குள் புதைந்தது. அவர்கள் உருளைக்கிழங்கு சகதியில் அழுகி போனது. அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என நினைத்திருந்த சில பசுகளையும் பன்றிகளும் அனைத்தையும் பிற விலங்குகளையும் விற்றார்கள். ஆதையன் எல்லோரும் செய்ய வேண்டியதாக இருந்ததால் அவர்கள் குறைந்த விலையை கிடைத்தது. அந்த ஆண்டில் அவர்கள் அறுவரை செய்ததெல்லாம் எப்படியோ புயலில் தப்பி கொஞ்சம் முள்ளங்கிகள் இருந்தன. பின்னர் நன்றி செலுத்தும் நாள் மீண்டும் வந்தது. இந்த ஆண்டு அதை நாம் மறுப்பது நல்லது. நம்மிடம் ஒரு வார்த்தை கூட இல்லை என அவருடைய தாயார் சொன்னாள். ஆயினும் நன்றி செலுத்தும் நாள் காலையில் கார்டன் தகப்பன் ஒரு முயலை கொண்டு வந்து அதை சமைக்கப்படி அவர் மனைவிடம் சொன்னார். முதிர்ச்சி அடைந்த பழைய முயலை சுமைக்க அநேக நேரம் என்பதை குறிப்பிட்டு வேறுபாடு அவள் வேலையை ஆரம்பித்தாள். இறுதியாக சில முள்ளங்கிகளும் அது சாப்பாட்டு மேஜின் மீது வைக்கப்பட்டது. பிள்ளைகள் சாப்பிட மறுத்து கார்டன் தாயார் அழுதார். பின்னர் அவர் தகப்பன் ஒரு வினோதமாக காரியத்தை செய்தார். அவர் உபேரி கையின் மீது சென்று ஒரு எண்ணெய் விளக்கு எடுத்து அதை மேஜின் மீது வைத்து அதை விளக்கேற்றினார். மின் விளக்குகளை அணைக்கும்படி பிள்ளைகளை அவர் கேட்டுக்கொண்டார். மீண்டும் எண்ணெய் விளக்கு மட்டுமே இருந்தபோது முன்பு இவ்வளவு இருட்டாக இருந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. மின்சாரத்தால் சத்தியமான பிரகாசம் விளக்கின் இல்லாமல் எதையும் எப்படி அவர்களால் பார்க்க முடியும் அவருக்கு வியப்புற்றார்கள். உணவு ஆசீர்விக்கப்பட்டு எல்லோரும் சாப்பிட்டார்கள். இரவு உணவு முடிந்த பின் அவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தனர். பழைய எண்ணெயின் விளக்கே மங்கி ஒளியில் மீண்டும் எங்களால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அது ஒரு சுவையான உணவு. முயல் கறி வான் கோலை போல் சுவையாக இருந்தது. எங்களின் நினைவில் முள்ளங்கிகள் மிக நேர்த்தியானவையாயிருந்தன. குருவாயிருந்தவை அனைத்தும் மேலாக எங்கள் வீடு மிக விலையேற்ற பெற்றது என்று கார்டன் எழுதினார். என் சகோதர சகோதரிகளே, நன்றியுணர்வை வெளிப்படுத்துவது பெருத்தன்மையானது, மதிப்புக்குரியதாகவும் இருக்கிறது. நன்றியோடு செயல்படுவது தாராளமானதும் புனிதமானதாகும். ஆனால் நமது இருதயங்களில் எப்போதும் நன்றி உணர்வு உடன் வாழ்வது பரலோகத்தை தேடுவதைப் போலாகும். இந்த காலை நிறைவு செய்யும் போது நான் நன்றியாய் இருக்க எல்லாவற்றிற்கும் கூடுதலாக நமது கர்த்தராக இரட்சிக்கரமான இயேசு கிறிஸ்துவ நாம் நன்றியை எப்பொழுதும் காட்டுவோம். வாழ்க்கை மகத்தான கேள்விக்கு அவரது மகிமையான சுவிசேஷம் பதில்களை கொடுக்கிறது. நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் ஏன் இங்கு இருக்கிறோம்? நாம் மரிக்கும் போது நமது ஆவிகள் எங்கு போகும்? இருளில் வாழ்கிறவர்களுக்கு அந்த சுவிசேஷம் தெய்வீக சக்தியின் ஒளியை கொண்டு வருகிறது. எவ்வாறு ஜெபிப்பது என்பதை நமக்கு அவர் போதித்தார். எவ்வாறு வாழ்வது என்று நமக்கு அவர் போதித்தார். எவ்வாறு மரிப்பது என்பது அவர் நமக்கு போதித்தார். அவரது வாழ்க்கை ஒரு அன்பின் சரித்திரம். நோயாளிகளை அவர் குணமாக்கினார். வறியோரை அவர் உயர்த்தினார். பாவிகளை அவர் ரட்சித்தார். முடிவாக அவர் தனியாக நின்றார். சில அப்போஸ்தலர்கள் சந்தேகப்பட்டனர். ஒருவன் அவரை காட்டிக் கொடுத்தான். அவரது இடுப்பை ரோம வீரர்கள் குத்தினார்கள். கோபமான திரளான மக்கள் அவர் உயிரை எடுத்தனர். இருந்தும் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னாதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவரது கருணையான வார்த்தை கொல்கத்தா மலையிலிருந்து நிகரமிடுகின்றன. சஞ்சலம் உள்ளவன், துக்கம் நிறைந்தவன் இந்த மனிதன் யார்? இந்த மகிமையின் ராஜா, இந்த கர்த்தாதி கர்த்தர், அவர் நமது போதகர், அவர் நம்ம இரட்சகர், அவர் தேவனின் குமாரன், அவர் இரட்சிப்பின் கரணர். என் பின்னே வாருங்கள் என் அவர் கேட்கிறார். நீ போய் அதைப்படி செய் என அவர் அறிவுறுத்தினார். என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என அவர் வேண்டினார். நாம் அவரை பின்பற்றுவோம். அவரது எடுத்த காட்டை நாம் பின்பற்றி நடப்போம். அவரது வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியும். அப்படி செய்வதால் நன்றியுணர்வு தெய்வீக வாரத்தை அவரை நமக்கு கொடுப்போம். நமது தனிப்பட்ட வாழ்வில் அந்த அற்புதமான நன்றி உணர்வின் குணத்தை பிரதிபலிக்க சிரத்தையாக இதயபூர்வமாக நான் ஜெபிக்கிறேன். அது நமது ஆத்மாக்களை அது எப்பொழுதும் இப்பொழுதும் உருருவி செல்வதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில், ஆமென்.